கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம் நேரத்துக்கு தக்கதாக சில காரியங்கள், அதாவது ஒரு சில குறிப்புகளை நாம் பார்த்து சீக்கிரத்தில் கடந்து செல்ல விரும்புகிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதிலே கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பதாக ஆரம்பத்தில் ஏழு சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இதை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய சபையிலே இருக்கிறவைகளை அவர் எழுதுகிறார். தன்னுடைய மனவாட்டு சபையிலே என்ன இருக்கிறது, எப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள். நான் இதை வாசிப்பதற்கு முன்பதாக அநேகருடைய கண்ணோட்டங்கள், சபையிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் நல்லவர்களாய் வல்லவர்களாய் குறையில்லாதவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும், இதுதான் சபை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு வாழுகிறது உண்டு. ஆனால் சபையிலே ஆண்டவர் ரெண்டு காரியத்தை அந்த கடிதங்களில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சபையிலே இருக்கிற நன்மைகள், சபையிலே அவர் காண்கிற நன்மைகளை குறித்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே தன்னுடைய சபையிலே இருக்கிற குறைவுகளை குறித்தும் அவர் எழுதுகிறார். யாருக்கு? சபையின் தூதனுக்கு, சபையின் மேய்ப்பனுக்கு, சபையிலே பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு எழுது என்று சொல்லி சொன்னார். அன்பானவர்களே, இதுவரைக்கும் சபையை குறித்த கண்ணோட்டம் தனியே ஒரு விதத்தில் நமக்கு இருந்திருந்தால், இன்றைக்கு நாம் மறுவிதத்தையும் பார்ப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுதுகிற பொழுது ஒவ்வொரு சபையாக ஒவ்வொரு சபையில இருக்கிற நல்லதையும் காட்டினார். அதே வேளையிலே அந்த சபையில இருக்கக்கூடாதவைகள், தவறானவைகள், அவருக்கு பிரியம் இல்லாதவைகளையும் அவர் எழுதினார். சபை என்பது கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் கிறிஸ்துவின் அண்டையிலே மனம் திரும்பி நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு சேருகிற ஒரு இடம் விளங்குகிறதா? ஆகவே பாவிகள் இல்லை, பாவிகளே சபையிலே இல்லை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டால் அது தவறாகிவிடும். சபையில் வருகிறவர்கள் அன்றாடம் கிறிஸ்துவண்டை நம்மளை திருப்ப வேண்டும். அதனுடைய அன்றாடம் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நாம் கிறிஸ்துவண்டை நெருங்க வேண்டும். அதனுடைய ஆகையினாலே எல்லாருக்கும் மனவாட்டு சபை, தேவனுடைய சபை, பரிசுத்த சபை, இதுல இவர் இப்படியா அப்படியா என்று சொல்லி நாம் நினைப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் ரெண்டு ரெண்டு காரியங்கள், அல்லாவிட்டால் மேலான காரியங்களை ஏழு சபைகளுக்கும் எழுதுகிற பொழுது அவர் எழுதுகிறதை இந்த நாளிலே பார்த்து நான் டைம் கூறிய விதத்திலே நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பிடித்த ஒரு பகுதி, அன்பானவர்களே, சபை கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, சபையை தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாவது அதிகாரம், சர்த்தை சபை. அந்த சபைக்கு தேவன் எழுதுகிற சில காரியங்களை பார்த்து தேவன் அந்த சபையில இருக்கிற சில காரியங்களை காட்டி கொடுத்தார், எழுதி கொடுத்தார். அதையும் நாம் பார்த்து சீக்கிரத்தில் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வாசிக்க நான் கேட்போமா? ஹல்லேலூயா.
சர்வை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கும் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளியை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்வையில் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்பத்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்பத்திரம் தரிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஏழு சபைகளுக்கும் ஆறு கடிதம் எழுதினார் ஆவியானவர். ஆவியானவர் எழுதுகிற பொழுது என்னத்தை எழுதுகிறார்? ஹல்லேலூயா. என்னத்தை எழுதுகிறார்கள்? இப்பொழுது முதல் ரெண்டு வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். முதலாவது இரண்டாவது வசனம்,
சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது.
எல்லா விதப்படி அப்படி இருக்கு. எல்லா சபைகளுக்கும் எழுதுகிற பொழுது எழுதுகிறது யார், அது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. எழுதுகிறவர் யார் என்பதை இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுது. அங்காலே என்னும் அதிசயமாக போகிறது. இங்கே ஏழு நட்சத்திரங்கள், ஏழு ஆவிகளை உடையவர் எழுதுகிறார். ஏழு நட்சத்திரங்களை உடையவர் எழுதுகிறார். ஆவியானவர் சபைக்கு, சபையின் தூதனுக்கு எழுதுகிறார். இப்பொழுது வாசிக்க இரண்டாவது,
உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன்.
உன் கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன்.
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய்.
எனக்கு யோசித்து, இதை வாசித்து கொஞ்சம் யோசித்த, தன் சபையை குறித்து, தன் மனவாட்டியை குறித்து, தன் பரிசுத்த சபையை குறித்து, எதற்காய் கிறிஸ்து உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி மரித்தாரோ அந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ செத்தவனாக இருக்கிறார். சபையிலே பரிசுத்தமானது அலங்காரமான முடி, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் சபையில இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவர் சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று சொல்லுகிறாய். இன்னைக்கு அநேகர் உயிர் உள்ளவர் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் செத்தவர்கள். அன்பானவர்களே, இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே அநேக இடத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தைகள் அநேக இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிருள்ளவர்களாய் இருக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் எழுதுகிறார், தன் சபைக்கு எழுதுகிறார். ஆவிக்குரியவர்களாக இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளவர்களாக இல்லை, ஆனால் நாம் சொல்லுகிறோம், நாம சொல்றோம், ஆவிக்குரியவன், நான் நல்லவன், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். இந்த பகுதி என்னுடைய உள்ளத்தில் கடந்த நாட்களே அநேக இடங்களை பிடித்தபடியினால் நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே சபையின் தூதனுக்கு எழுது, சபையில இருக்கிறவர்கள், சபையில வாழுகிறவர்கள் தேவனோடு நடக்கிறேன் சொல்றாங்க, ஆனா அவங்க செத்தவர்களாக இருக்கிறார்களே. கிறிஸ்துவின் நாட்கள் நெருங்க 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 நாங்களும் கிறிஸ்துவை நெருங்க வேண்டும். தேவனுடைய வருகை நெருங்க 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 நாங்களும் கிறிஸ்துவை நெருங்க வேண்டும். இல்லையோ நாம் செத்தவர்களாய் மாறிவிடுவோம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லுவோம், நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுவோம், ஆனால் நாம் செத்தவர்களாய் இருக்கிறார்கள். அதை வாசிங்க, இரண்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன்.
உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன்.
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார்.
உன் கிரிகைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிறவைகள், நாம் ஓடுகிறவைகள், நாங்கள் பாடுகிறவைகள், நாங்கள் கொடுக்கிறவைகள், நாங்கள் செயல்படுத்துகிற எல்லாம் தேவன் காண்கிறார். ஆனா நீ என்ன சொல்லுகிறாய்? நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லியும் நான் விசுவாசி, நான் தேவனை நேசிக்கிறவன். ஹல்லேலூயா. இதிலே முதல் சபைக்கு சொல்லுகிற பொழுது ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை நான் பேசி அங்கிருந்து தொடங்க விரும்பினேன், டைம் ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இன்றைக்கு நாம் அநேகர் ஒரு வேளை, ஒரு காலங்களுக்கு முன்பதாய், ஒரு நேரங்களுக்கு முன்பதாய் உயிர் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கலாம். இப்ப என்ன செய்கிறோம்? உயிர் உள்ளவர்களாய் நாம் இருந்திருக்கலாம், ஆனா இப்ப என்ன செய்கிறோம்? இப்ப தேவ பார்வையிலே நாம் செத்தவர்களா அல்லாவிட்டால் உயிர் உள்ளவர்களா? கிரிகைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு உயிர் உள்ளது என்று சொல்ல முடியாது, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியாது. கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். கனிகள் தான் ஒரு மனிதனை காட்டி கொடுக்கும். கனிகள், செயல்பாடுகள், கிரிகைகள் தான் ஒரு மனிதனை காட்டி கொடுக்கும். இவன் தேவ மனுஷன், உயிருள்ளவன், கிறிஸ்துவுக்குள்ள உயிருள்ள வாழ்க்கை வாழுகிறவன், தேவனோடு இணைந்து வாழுகிறவன், தேவனோடு இசைந்து வாழுகிறவன். எது காட்டி கொடுக்கிறது? நாம் உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லி ஆனால் செத்தவனாக இருக்கிறான். நம் பார்வைகளுக்கும் தேவனுடைய பார்வைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. இதுல கணக்கிட வேண்டியது என்ன தெரியுமா? தன் சபையை குறித்து தேவன் சொல்லுகிறார். தேவன் தன் சபையை குறித்து சொல்லுகிறார். இது மனவாட்டி, அவருடைய பரிசுத்த சபை. அந்த சபையை குறித்து தேவன் சொல்லுகிறது என்னவென்று, நீ செத்த சபையாயிருக்கிறாய். தொடர்ந்து வாசிங்கள்.
நீ விழித்துக் கொண்டு சாகிறது தேதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை.
திருப்பி வாசிங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீ விழித்துக் கொண்டு,
நீ விழித்துக் கொண்டு
சாகிறதேதுவாய் இருக்கிறவைகளை,
சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை
ஸ்திரப்படுத்து,
ஸ்திரப்படுத்து.
உன் கிரிகைகள்,
உன் கிரிகைகள்
தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை.
நிறைவுள்ளதாக தேவன் காணவில்லை. யாரை குறித்து இங்கே பேசுகிறார்? எவர்களை குறித்து தேவன் பேசுகிறார்? சபை, ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. அவர் சொல்கிறார், உங்கள் கிரிகைகள், உங்கள் செயல்பாடுகள், நீங்கள் நடத்துகிறவைகள், நீங்கள் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தில் செய்கிறவைகளை அது அவருக்கு பிரியமாக காணவில்லையா? ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் நன்மைகளையும் எழுதினார், சபைகளில் இருக்கிற தீமைகளையும் எழுதினார். ஏழு சபைகள், ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி, நம்முடைய கிரியைகள், நாம் தேவனுக்கென்று செய்கிறவைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? நாம் பேசுகிறது, நாம் செய்கிறது, நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேத வாசிப்பு எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அல்லாவிட்டால் நாம் உயிர் உள்ளவர்கள் என்று எண்ணி செத்தவர்களாய் இருக்கிறோமா? உயிர் உள்ளவர்களாய் இருந்தால் அதற்குரிய கிரியைகள் நமக்கு வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உயிர் உள்ளவர்களுக்கு கிரியைகள் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் செத்தவர்களாக இருந்தும் ஊழியம் செய்யலாம், நாம் செத்தவர்களாக இருந்தும் கர்த்தருக்கு கொடுக்கலாம், நாம் செத்தவர்களாக இருந்தும் ஆராதனைக்கு வரலாம், நாம் செத்தவர்களாக இருந்தும் கர்த்தருக்கென்று பிரயாசப்படலாம். ஆனால் பிரயோஜனம் அல்ல, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆகையினால் நீ விழித்துக் கொண்டிரு. விழிப்பு என்பது ஜெபத்திற்கு ஒப்பிடலாம். விழித்திருப்பது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது. இன்னைக்கு காலமே ஜெபத்தை குறித்து பவுல் பேசினான். ஆகவே ஜெபத்தை குறித்து, ஜெபம் விழிப்புள்ளவர்கள், உயிர் உள்ளவர்கள் விழிப்புள்ளவர்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேதம் முதலாவது சபையில் சொல்லப்படுகிறது, ஆதியில் இருந்து அன்பை நீ விட்டா என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், நம்முடைய ஜெப வாழ்வு ஏறிக்கொண்டே போகிறதா, அல்லாவிட்டால் நடுவில் நின்று விட்டதா, அல்லாவிட்டால் குறைந்து விட்டதா? உயிருள்ள வாழ்வு, உயிருள்ள ஜீவியம், நம்முடைய பிரயாசங்கள் கிறிஸ்துவுக்கு ஏறிக்கொண்டே போகிறதா, அல்லாவிட்டால் இடையில் நின்று விட்டதா, அல்லாவிட்டால் கீழே போய்விட்டதா? உயிருள்ள மனிதர்கள் நாம், ஆவிக்குரியவர்கள் நாம், தேவ பிள்ளைகள் நாம். கர்த்தர் தன்னுடைய சபைக்கு எழுதின இந்த விசேஷத்தில் என்ன எழுதுகிறார் தெரியுமா? இந்த வாரை நீ இதை செய், நீ இதை செய், இதை செய். அநேகருக்கு ரொம்ப பிடிக்கிற வசனங்கள், ஆசீர்வாதமான செய்திகளே. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தல் விசேஷத்திலே கிறிஸ்துவின் வருகை குறித்து எழுதப்படுகிறது. அதற்கு தக்கனாக தேவன் தன்னுடைய சபைகளை குறித்து எழுதுகிறார். அந்த சபையிலே தேவன் என்னத்தை எழுதுகிறார்? உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை, உன்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை அவர் தூக்கி காட்டுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு பிரியமாயிருக்கிறதா, விருதியாயிருக்கிறதா, விருப்பமாயிருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து உணர்வுள்ள உறுதியத்தோடு நம்மளை விட்டுக் கொடுப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா, நமக்கு அது நல்லது. தொடர்ந்து வாசியுங்கள். ஹல்லேலூயா.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருநனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாது இருப்பாய்.
ஐயா, நீ கேட்டு பெற்றுக் கொண்டவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகத்தை கர்த்தரிடத்தில் இருந்து நாம் கேட்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அவைகளை கை கொண்டு மனம் திரும்பு. கை கொண்டு கேட்டவைகளை, தேவனிடத்தில் கேட்ட பெற்றவைகளை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொன்னால் சபையிலே மனம் திரும்புவதற்கு இடம் இருக்கிறது. கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு இடம் இருக்கிறது. யாருக்கு பேசுகிறார்? உலகத்தில் இருக்கிறவர்களுக்கா, வெளியில இருக்கிறவர்களுக்கா? சபைக்கு பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார், தேவ தூதனுக்கு எழுதுகிறார். எப்படி? நீ மனந்திரும்ப வேண்டும். நான் மனந்திரும்ப வேண்டும். சபையில் இருக்கிறோம், காலகாலமாக இருக்கிறோம், கத்தருக்கென்று ஓடுகிறோம், கத்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், வேலைகளை செய்கிறோம், ஆனால் கத்தருக்கு பிரியமாயில்லையே. தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கைகள் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அது அவர் நல்லது என்று காண வேண்டும். அது அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே தேவன் சர்ச்ச சபைக்கு எழுதுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹலலுயா ஹலலுயா. பிரியமானவர்களே, ஆகியால் நீ கேட்டு பெற்றுக் கொண்டவைகள் எவ்வளத்தை தேவ சமூகத்தில் கேட்டோம், எவ்வளத்தை பெற்றுக்கொண்டோம், ஆனால் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகள், தேவன் கொடுத்தவைகள் எல்லாம் கேட்டு பெற்றுக்க ஆண்டவர் நீ கேட்டதை குறித்து அதை ஆராய், அதை செய்கிறாயா, அதை கடைபிடிக்கிறாயா என்று அந்த இடத்திலே நீ மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சபை என்ன செய்கிறது, தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் கேட்டு பெற்றுக் கொண்டவைகள் எப்படி இருக்கிறது? ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, ஊழியத்தை கத்தர் கொடுத்தார், என்ன செய்கிறோம் ஆண்டவரே? நேரம் தாரும் ஆண்டவரே, நேரம் தாரும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரே, இன்றைக்கு என்ன செய்கிறோம்? கேட்டு நாம் பெற்றுக்கொண்டவைகளை தேவ சமூகத்தில் வைத்து சீர்தூக்கி பாருங்கள். ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், படிப்புகள், பட்டங்கள் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம். கேட்டு கேட்டு இன்றைக்கு என்ன சீர்தூக்கி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நீ கேட்டதெல்லாம் கத்தர் கொடுத்து நீ இன்னைக்கு என்ன செய்கிறாய், நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன், அது முக்கியம், முக்கியம். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
ஆகியா, நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு.
எனக்கு என்ன அதுல என்ன மறுபடியும், நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகை, அழுதோம், புலம்பினோம், உபவாசம் பண்ணி செபிச்சோம், பொருத்தனை பண்ணினோம், கத்தர் கொடுத்தா, ஆனால் என்ன செய்கிறோம்? தன் சபையை குறித்து ஆண்டவர் கேட்கிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை குறித்து அதை குறித்து சிந்தி. என்ன ஆண்டவரே, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கேட்டியே, அழுது கேட்டியே, கொளறி கேட்டியே, ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறாய்? அன்பானவர்களே, உங்கள் உணர்வுள்ள இருதயங்கள் இந்த நாளிலே இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதாக. அதை தொடர்ந்து வாசி, அந்த வசனத்தை வாசிக்க திருப்பி. ஆகியானி,
ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாது இருப்பாய்.
நீ விழித்திருக்க வேண்டும். சபைக்கு எழுதுகிறார் ஆண்டவர் தன் சபையை பார்த்து, நீ விழித்திருக்க வேண்டும். விழிப்பு செபம் தேவ சமூகத்தில் விழித்திருப்பது என்றால் அவர்கள் நான் திருடனை போல வருகிறவர். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்தது போல இந்த பூமியில வந்து பிறந்து அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் தொங்கி உயிர்த்தெழுந்து அல்லாவிட்டால் பாலனை போல நான் வரப்போறது அல்ல, நான் வருகிறது திருடனை போல வருகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சபையே, தேவன் திருடனை போல வருகிறார். ஹல்லேலூயா. ஆகையாலே விழித்திருங்கள். முதல்ல நாங்கள் பார்த்தோம், நீங்கள் உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லியும் செத்தவர்களாக இருக்கிறீர்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால், நீங்கள் விழித்திருக்காவிட்டால், நீங்கள் செபம் பண்ணாவிட்டால், பேதுரை பார்த்து ஆண்டவர் என்ன வச்சிருந்தார், நீங்கள் விழித்திருந்து செபம் பண்ணுங்க. இன்னைக்கு காலமா வாசிச்ச வசனம் இல்லையா, விழித்திருந்து செபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாத படிக்கு. அதே நேரத்தில் ஆண்டவர் இங்க நினைச்சார், நான் திருடனை போல வருகிறேன், அதனால என்ன செய், விழித்திரு. சபைக்கு எழுதுகிறார். என்ன அர்த்தம்? சபையிலே விழிப்பு உணர்ச்சி இல்லை. தேவனுடைய சபையிலே, கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார், விழித்திரு, சபம் பண்ணு, காத்திரு. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்கு சொல்லி இரவு பகலாய் ஓடினவர்கள் இன்றைக்கு சந்தோஷமாய் நித்திரை செய்கிறார்கள். இரவு நடு சாமத்திலே ஜெபம் பண்ணினவர்கள் எத்தனை பேர்? உன் நாட்களுக்கு திரும்பு, அந்த நாட்களை கண் முன்பாய் கொண்டு வா, அதை குறித்து சிந்தி, அதற்கு செயல்படு. ஹல்லேலூயா. உங்கள் நாட்களுக்கு திரும்புங்கள். என்ன, எந்த நாட்களுக்கு திரும்புவது? நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணினியே, ராப்பகலாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணினியே, ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பிவிட்டால் துள்ளி குதிச்சியே அந்த நாட்களுக்கு திரும்பு, அந்த நாட்களுக்கு திரும்பு. எத்தனை நாட்கள்! ஆரம்பம் அப்படி இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய்.
இந்த கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? அவங்க நித்திர கொண்டாங்க. அதனால இங்க என்ன சொல்றாரு? மனவாட்டி சபையை நீ விழிச்சரு, சபித்தரு, தரித்தரு. வேத வாட்டி இந்த பாருங்க, எனக்கு என்ன என்ன பிரச்சனை தெரியுமா? அநேகர் நமக்கு கொடுத்த நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களில் சிக்கி, அநேக காரியங்களை பேசி, தேவ சிந்தை இல்லாமல், கர்த்தர் ராஜ்ய சிந்தை இல்லாமல், ஏதோ ஒன்று நினைத்து, இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து, இப்படியே நம்முடைய சிந்தனைகளை சிதைத்துக் கொண்டு திரிகிறோம். ஆனால் விழிப்பில்லை. இரா பகலாக 2 மணி, 3 மணி, 4 மணி என்று ஜபம் பண்ணின ஜபங்கள் எங்க? விழிப்பு எங்க? பகல் பகலாக விழித்திருந்து ஜபம் பண்ணி, சேர்ந்து கூடி ஜபம் பண்ணி, வேதத்தை வாசித்து, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி ரசித்து ருசித்து, சகோதரர்களோடு பேசி பக்தி விருத்தியை உண்டு பண்ணின நாட்கள் எங்க? கொரோனா ஒரு காலத்தை கொண்டு போகிறது. இன்னைக்கு அநேகருடைய சிந்தனைகள், கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கொரோனா மேல தான் இருக்கிறது. இதுக்கு இடையிலே கர்த்தர் வந்தால் என்ன ஆகிறது? எல்லாரும் நல்லது நான் சொல்லவில்லை. கொரோனா இருக்குது, கொரோனா பெருகுது, எல்லாம் சரி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய விழிப்பு எவ்வளவுக்கு இருக்கிறது? தேசத்துக்காய், ஜனங்களுக்காய் விழுந்து புலம்பி ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலே அநேக நேரங்களை செலவழியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே விழித்திருப்பதற்கு உங்களை திருப்புங்கள். ஏனோ தான் ஒன்று சொல்லி நாட்களையும் நேரங்களையும் செலவழியாதிருங்கள். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். அடுத்த வசனம்.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
இந்த இடத்துல கொஞ்சம் நில்லுங்க. ஆகையினாலே தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத ஒரு சிலர் உண்டு. அப்படியானால் அசூசிப்படுத்தினவர்களும் இருக்கிறார்கள், அசூசிப்படுத்தாதவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் தன் சபையை குறித்து பேசுகிறார். நான் இந்த நாளிலே, இந்த பகுதியிலே இந்த வஸ்திரத்தை குறித்து பேசுகிற பொழுது, நான் பரிசுத்த வஸ்திரத்தை சிந்தனையில் வைத்து பேசுகிறேன். அது பேசுகிற பொழுது விளங்குவதற்கு ஈஸியாக இருக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் என்று பேசாமல் பரிசுத்த வஸ்திரம், வெண் வஸ்திரம் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு அது காட்டிக் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வஸ்திரங்கள் சபையிலே அசூசிப்படுத்தினவர்களும் இருக்கிறார்கள், அசூசிப்படுத்தாதவர்களும் இருக்கிறார்கள். எங்கே? சபையிலே, தேவனுடைய சமூகத்திலே, சபையிலே இருக்கிறார்கள். ஆகையினால பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்த வஸ்திரங்கள் எப்படி இருக்கிறது? சபை, தேவனுடைய சபை, மனவாட்டி சபை, உங்களை பாட்டு இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே கேட்பது என்னவெனில், நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத ஒரு சிலர் சபையில இருக்கிறார்கள், அசூசிப்படுத்தினவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் அசூசிப்படுத்தினவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சபையிலே ரெண்டையும் பேசுகிறார், ரெண்டையும் எழுதுகிறார், ஒன்றை மாத்திரம் அல்ல. எல்லாருக்கும் பிடிப்ப என்ன தெரியுமா? ஆண்டவர் ஓ அசூசிப்படுத்தாத ஒரு சிலர் சபையில இருக்கிறார்கள் என்றே நாம் அதை எடுத்து போட்டுக் கொண்டிருவோம். அதுதான் எனக்கு அதை எடுத்து. ஐயா, அன்பானவர்களே, எங்கே நாம் கடிந்து கொள்ளப்படுகிறோமோ அந்த இடத்திலே நாம் தேவன் பக்கம் சாய்ந்து கொள்வது நமக்கு நல்லது. எப்பொழுதும் எந்த பிரசங்கமும் நன்மைகளை, அதாவது ஆசீர்வாதங்களை கடிந்து கொள்வதிலே தவித்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவரை வைத்து சபையிலே ரெண்டையும் எழுதுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வஸ்திரம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு வெளியாக இருக்கிற உடுப்புகளை நாம் கவனித்து, அதனுடைய அழகை ரசித்து, அது நல்லா இருக்கிறதான்னு சொல்லி நினைத்து, இந்த வஸ்திரத்தையே சிந்திக்கிற நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே, வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே, கொடுக்கப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த வஸ்திரம், பழைய பாட்டிலே அநேக வஸ்திரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிழிப்பதற்கும் ஒரு வஸ்திரம் வைத்திருக்கிறார்கள். துக்க நாட்களிலே அவர்கள் கிழித்தறிகிற ஒரு வஸ்திரம் ஒன்று இருக்கிறது. அவருடைய துக்கத்தை அது வெளிப்படுத்தும். அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து எறிவார்கள். துக்கம் நிறைந்திருக்கிறது. ஆசாரியனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மேன்மையானது இல்லையா? ஆனால் பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு அவருடைய ரத்தத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? வேதம் இங்கே கர்த்தர் சபைக்கு எழுதுகிற பொழுது எப்படி எழுதுகிறார் எனில், எப்படி எழுதுகிறார் எனில், உன் வஸ்திரத்திலே அசூசிப்படுத்தின ஒரு சிலர் இருக்கிறார். கர்த்தர் என்னை காண்பாராக, கர்த்தர் என்னை பார்ப்பாராக, என் வஸ்திரத்தை அவர் சமூகத்தில் வைக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்த பரிசுத்த வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் பார்ப்பாராக. பிரியமானவர்களே, அனுதினமும் மனம் திரும்புவது நமக்கு நல்லது. எல்லாரும் வருவோம், பாடுவோம், வார்த்தைகளை கேட்போம், போய்விடுவோம். இதுக்கு அல்ல சபை, இதற்கு அல்ல சபை. சபை நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் தேவனோடு நெருங்க வேண்டும், அனுதினமும் தேவன் பக்கம் சாய வேண்டும். வார்த்தைகளை எடுத்து பிடித்து அதை அலசி ஆராய்ந்து எனக்கென்று கொண்டு செல்ல வேண்டும். சும்மா வந்து நாம் ஆராதித்து விட்டு போவதற்கல்ல. பிரியமானவர்களே, சிந்தியுங்கள், நான் சொல்லுகிறதை கேளுங்கள், நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஏதோ நாம் வந்தோம் போனோம் என்று இருப்பதனால உங்களுக்கு என்ன நன்மை? அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணுவதிலே நமக்கு என்ன நன்மை? வந்தோம் போனோம், பாடினோ ஆடினோ, முடிஞ்சது அலுவல். நாம் கர்த்தர் பக்கம் சாய வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அது மாத்திரமல்ல, திருடனை போல நான் வருகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இதுல மேற்பகுதியிலே நாம் பார்த்தோம், உன் கிரியைகள் எனக்கு பிரியமா இருக்கவில்லை என்று சொல்லி எழுதப்படுகிறது. இப்ப நான் கேட்குவா, உங்கள் கிரியைகள் எவ்வளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கிறது? மற்றவர்களை விடுங்க, இந்த பாருங்க, இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலேயே, சபையின் வரலாற்றிலேயே, சபையில இருக்கிறவர்கள் மற்றவர்களை பார்த்து 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 ஓடியதுதான் அநேகம். ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க சரியில்லை, அதெல்லாம் விட்டுடு. நீ உன்னை தேவ சமூகத்தில் இன்றைக்கு வைத்தால் நீ தேவனுக்கு பிரியமா இருக்கிறாயா? நாம் தேவனுடைய சமூகத்திலே, வரலாற்றிலே, சபையின் ஓட்டத்திலே கண்டது என்ன தெரியுமா? எப்பொழுதும் சபையில இருக்கிறவர்கள் மற்றவர்களை சாட்டி ஏதாவது பண்ணிட்டே இருப்பார்கள். அது அல்ல, அதை குறித்து நான் பேசவில்லை. நீ மற்றவர்களை விட்டுவிடு, மற்ற காரியங்களை எல்லாம் விட்டுவிடு. ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீ பிரியமா இருக்கிறாயா? நீ உன் மனச்சாட்சி உன்னை சும்மா விடாது, அது எனக்கு தெரியும். எனக்கும் உனக்கு இருக்கிற அதே மனச்சாட்சி தான் இருக்கிறது. கர்த்தர் முன்பாக நான் நிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய மனச்சாட்சி நம்மளை குற்றப்படுத்தாத படிக்கு நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது சொல்லி, நீயும் நானும் கர்த்தருக்கு முன்பாக அடுக்கிற காரியங்கள் உண்டையும் தேவன் அங்கீகரிக்க போறது கிடையாது. இது எத்தனை தடவைதான் நாங்க பிரசங்கிக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. நீ சொல்லுகிற எதையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீ என்ன செய்கிறாய் சபை? நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவர் ஆவியானவர் சபைக்கு எழுதுகிறார், நீ என்ன செய்கிறாய்? நீ நினைக்கிறாய் நான் உயிருள்ளவனாய் இருக்கிறேன், நான் செய்கிற கிரியைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. யாரையும் சோர்ந்து போகவோ மனம் தளர்ந்து போகவோ நான் பேசவில்லை. இப்படிப்பட்ட செய்திகள் நம்முடைய காதில் வர வேண்டும், அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். அதனால் பேசுகிறேன், இல்லாவிட்டால் உங்களை கடிந்து கொள்ளவும் உங்களை வசனத்தை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனாலே நன்மை இல்லாமல் இருந்தால், இது ஒரு நன்மை உண்டாகாமல் போனால் இந்த பிரசங்கத்தில் எந்த பிரயோஜனம் இன்றி? எந்த பிரசங்கங்களும் ஒரு மனிதனை உடைத்து திருத்தின பிரசங்கங்களும் இருக்குதாப்பா. ஆனா அநேகர் ஏன் தெரியுமா சோர்ந்து போறாங்க? எல்லாரும் இந்த பிரசங்கங்கள் ஆசீர்வாதம் 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 என்று கேட்டிருந்தனால இப்படிப்பட்ட பிரசங்கத்தில் என்ன செய்யறாங்க? சோர்ந்து போயிடுறோம். இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கறது இல்லை, அதை விரும்புறது இல்லை நாங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றோ நாளோ மறு இரவோ அதை யாரும் அறிய மாட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீயும் துள்ளலாம், நானும் துள்ளலாம். நீ முகத்தை வச்சுட்டு போகலாம், நீ முகத்தை முறைக்காமல் போகலாம், நன்றியுள்ள யுகத்தோடு போகலாம், நன்றி இல்லைகிறதையும் இல்லாமல் போகலாம். ஆனால் இதோ நான் திருடனை போல வருகிறேன். நான் போன முறை பேசினேன் இல்லை, யார் சொல்ல முடியும் இந்த கொரோனா நம்மளை சந்தியாது என்று சொல்லி? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? இல்லை. ஆகையினாலே உங்கள் பலத்தை வைத்து, உங்கள் சிந்தனைகளை வைத்து ஓடாதிருங்கள், ஓடாதிருங்கள். ஒரு சிலரை பார்க்கிற பொழுது துக்கத்துக்குரிய காரியங்கள், நன்றாய் ஆரம்பித்தவர்கள் அசைந்து திரிகிறார்கள், நன்றாய் ஓடினவர்கள். நாங்க அடிக்கடி யோசிக்கிறது என்ன தெரியுமா? சில பேர் வேகமா ஓடுவார்கள், ஓடுவதற்கு நிப்பார்கள், ஓடுவது எங்களுக்கு தெரியும். இவர் போனா சிவர்ல போய் முட்டிட்டு விழுவான் சொல்லி அவனை நிப்பாட்டு கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? நிப்பாட்டுனா மனசு வந்து போயிடுவான். சரி, அங்கே சில வாலிப பொடியில் வந்து சில காரியங்களை பேசிக்கப்படுது, யோசிக்க முடியல. அவனுடைய வேகத்தை நான் புரிகிறேன், ஆனால் அவன் ஓடினால் அவன் உடைவதற்கு இடம் இருக்கிறது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் அமைதியாயிரு, கொஞ்சம் மெதுவாக ஓடு. நம்முடைய காலம், நாங்கள் கடந்து வந்த காலங்களும் இதுதான். என்ன தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப விருப்பம் ஒரே நேரத்துல 10 மீட்டிங் செய்யணும்னு சொல்லி, எனக்கு எனக்கு விருப்பம் பாருங்க. ஆனா அது சரிவராது, ஒரே நேரத்துல பெரிய ஊழியர்களை செய்ய வேண்டிய சரிவராது. அதற்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, வழிநடத்தல் இருக்கிறது, வழிநடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு மற்றவர்களால் வழிநடத்தப்படுவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. தேவ ஊழியர்களால், ஆவிக்குரிய தகப்பனாலே வழிநடத்த இன்றைக்கு ஏறு யாரோ எல்லாம் வழிநடத்துகிறார்கள், ஏதோ எல்லாம் வழிநடத்தப்படுகிறது. ஆனால் கர்த்தர் வருவது நிச்சயம். அந்த நாளிலே ரகசியங்கள் வெளியடியாக காணப்படும், ரகசியங்கள். ஹல்லேலூயா! நான் வச்சிருக்கிற ரகசியம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா! நான் உள்ளத்துல வச்சிருக்கேன் பாருங்க, ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது மூடி வச்சிருக்கேன், அதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். அதான் நான் அடிக்கடி சொல்றது என்ன, அவர் வருகிற நாட்கள்ல மாத்திரம் என் குற்றங்கள் விசாரிக்கப்படவே கூடாது. விசாரிக்க இப்பவே விசாரி, இவ்வளவு பேருக்கு முன்னாலே விசாரி. ஏ அன்றைக்கு கோத்திரங்கள் சமஸ்த சபைகள் தேவ சமூகத்தில் நிற்கும், மண்ணு கிடங்காத தேவ தூதர்கள் நிற்பார்கள், இதுவரைக்கும் ஓடிய பரிசுத்தவான்கள் நிற்பார்கள். அவங்க எல்லாருக்கும் முன்னால வச்சு என்ன வாண்டிராதையும் வாண்டிருவரே, இப்பவே விசாரிச்சு இந்த சபையிலேயே வச்சு விசாரிச்சிருமாண்டவரே, பரவாயில்லை. நீங்கள் மறைக்கிறவைகளும் நீங்கள் ஒழிக்கிறவைகளையும் கர்த்தர் வெளியரங்கமாக்குகிற நாள் வரும். ஆகையினால சபையை பார்த்து என்ன, நான் திருடனை போல வருவேன், நீ விழித்திரு, நீ விழித்திரு சபைக்கு சொல்லுகிறார். எல்லாருக்கும் நினைப்பு என்ன தெரியுமா, சபை விழித்திருக்கிறது, சபை அந்த மாதிரி இருக்கிறது, சபை உயிரோடு இருக்கிறது. இந்தியாவிலே போயிருந்த பொழுது ஒரு முதிர்ந்த போதகர் சொன்னார், என்ன தெரியுமா, சுவிசேஷம் சொல்லாத சபை அது செத்த சபை என்றார். சுவிசேஷம் சொல்லாத சபை அது செத்த சபை என்றார். அருமையாக இருக்கிறது இல்லையா? ஏன் தெரியுமா, சபையினுடைய பிரதானமான ஊழியத்தின் அழைப்பும் நோக்கம் என்ன தெரியுமா, சுவிசேஷம் சொல்வது. இன்னைக்கு நீங்க என்னென்ன செய்தியெல்லாம் கொண்டு திரிகிறீங்க என்று சிந்திங்க, உங்கள் மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக வெளிப்படையா இருப்பதாக. நீங்கள் என்னென்ன செய்திகளை கொண்டு திரிகிறீர்கள்? நான் ஒன்றும் யோசித்து பேசலப்பா, பேசுறேன், வருது பேசுறேன். எதை கொண்டு நாம் திரிகிறோம் தெரியாது, ஏதோ ஒன்று உள்ளத்துல நிறைத்து வைத்திருப்போம், ஆனா அதுல பக்கங்களே தெரியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பக்கத்தை பார்த்து விட்டு அதையே நம்பிக்கொண்டு அலைகிறது. நான் போன முறை கடந்த பிரசங்கத்திலே சொன்னேன், தேவன் பார்க்கிற விதம் வேற, அவர் மேல இருந்து பார்ப்பார், என்னை சுற்றி பார்ப்பார், ஆனா நான் உங்களை மாத்திரம்தான் பார்ப்பேன், உங்க முகத்தை பார்த்து தான் உங்களோடு பேசுவேன். ஆனா அவர் பார்க்கறதுல வித்தியாசம், அவர் மேல இருந்து பார்ப்பார். திருடனை போல உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை நீ அறிய மாட்டாய். பிரியமானவரே, நீங்க அறிய மாட்டீங்க, நான் அறிய மாட்டேன். நாளைக்கு கர்த்தர் வரலாம், இந்த இரவு கர்த்தர் வரலாம், நான் அறிய மாட்டேன். அதனால நீங்கள் விழித்திருங்க, நீங்கள் ஜெபத்தில் இருங்க, இரவிலே ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா! ஜெபிக்காத எந்த காரியத்திலையும் தேவராஜ்யத்தில் பிரயோசனமே கிடையாது. இன்னைக்கு விடிய அவன் பேசினான், அதனால கொஞ்சம் வருது பாரு. ஜெபம், ஜெபம் என்கிற வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு நாங்க பார்த்தோம் இல்லையா, ஜெபம். இன்னைக்கு ஜெபம் தான் கஷ்டமான ஒரு காரியம், ஆனா ஜெபத்துக்கு பெயர் தான் தேவனோடு நாம் பேசுவது. ஊழியத்திற்கு பெயர் அல்ல, ஜபத்துக்கு தான் நாம் தேவனோடு பேசுவது என்று அர்த்தம், விளங்குறதா? ஆகையினாலே ஆண்டவர் அதனாலே தான் சொன்ன, விழித்திரு, நீ என்னோடு தொடர்புல இரு, என்னோடு பேசு, என்னோடு உறவாடி கொண்டிரு, நீயே பார்த்து கொண்டிரு, நான் வருகிற பொழுது உடனடியாக வந்து விடுவாய். ஹல்லேலூயா! 4வது வசனத்தில் திருப்பி வாசிங்க, சீக்கிரமாக, டைம் போய்விட்டது, நான் பார்க்கறதுக்கு கன காரியம் இருந்தது, பரவாயில்லை, வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு
உண்டு,
அவர்கள் பாத்திரவான்களானபடியால் பொன் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
சபையிலே தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொண்டவர்கள் அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறபடியால பெண் வஸ்திரத்தை தரித்து என்னோட நடப்பார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வஸ்திரத்தை காட்டுக் கொள்ளுங்க, யாரும் உங்கள் வஸ்திரத்தை திருட விடாதீங்கப்பா, யாரும் திருட விடாதீங்க. அது எவ்வளவு முக்கியமான ஆளாக இருந்தாலும் சரி, நமக்கு வஸ்திரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது பரிசுத்த வஸ்திரம். அவர் வருகிற பொழுது அந்த வஸ்திரம் நமக்கு வேண்டும். தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா உங்களுக்கு, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கல்யாண வீட்டுக்குள் நுழைய முடியாது. எங்க பரம கல்யாணத்துக்குள்ளே நாம் நுழைய முடியாது. வேதம் அதை நமக்கு சொல்லுகிறது, எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆகையினாலே நம்முடைய வஸ்திரத்தை எதனால் தீட்டுப்படுத்த முடியும், எதனால் தீட்டுப்படுத்த முடியும்? அன்பானவர்களே, பேச்சில இருந்து செயற்பாட்டில இருந்து சிந்தனை வரைக்கும் நம்முடைய வஸ்திரத்தை நாம் தீட்டுப்படுத்த முடியும். பல விதத்துல நம்முடைய ஒரு வெள்ளை வஸ்திரத்தை எடுத்து பாருங்க, அதுல கொஞ்சம் கலரை ஊத்தி விட்டு அந்த வஸ்திரத்தை தூக்கி பிடித்து பாருங்க, அதனுடைய அழகு என்ன என்று சொல்லி. அன்பானவர்களே, நாங்கள் போடுகிற உடுப்பையே ஏதாவது பிறண்டு விட்டால் அதை போட்டு தேய்ச்சி அது எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டதுக்கு நாங்கள் படுகிற பாடு இருக்கு, எவ்வளவு பாடு இருக்கு. ஆனால் தேவன் தன் ரத்தத்தினால் சம்பாதித்து கொடுத்த அந்த பரிசுத்த வெண்மையான வஸ்திரம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது! ரட்சிப்பு, இன்றைக்கு ரட்சிப்பை குறித்த அசட்டை, நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து அசட்டை. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள், இன்னைக்கு நான் காலமே அந்த அவன் முடிச்சதுக்கு பிறப்பு நான் பேசி ஜபம் பண்ண எனக்கு தெரியுமா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்னைக்கு அநேகர் வீட்டில இருக்கிறாங்க, சபைகளுக்கு போறதில்லை, ரட்சிப்பின் உச்சக்கட்டம் இது, சபைகளுக்கு போறதில்லை. என்ன சொல்றது தெரியுமா, நாங்க போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்றது, நாங்க அந்த சபைக்கு போறோம்ன்றது. அந்த சபைக்காரன் கேட்டா அவன் சொல்றான் இங்க அவன் வர்றதே கிடையாது, கடைசியில கொண்டு முடிச்ச நாங்க கேம ஜெயிச்சுக்க போறோம்னு முடிச்சு விட்டுருவான், போறதில்லை, வீட்டுலதான் இருக்கிறது. ரட்சிப்பு அவ்வளவுத்துக்கு பாதுகாக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த தேசத்திலே பல சபைகள் இருக்கிறது, ஆனா வீட்டுல இருக்கிறதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதல்ல சேச்சுக்கு வாப்பா கூப்பிடுறோம், இங்க வர இல்லையோ, ஏதாவது சேச்சுக்காவது போறதே இல்லை, சேச்சுக்கு போறது இல்லை. ஆனா ஆலோசனை கொடுப்பார்கள், உயிர் உள்ளவர்களை போல நடந்து கொள்வார்கள், ஆனா சேச்சுக்கு போக மாட்டாங்க, ஆலோசனை கொடுப்பார்கள், அதுக்குள்ள போய் சில விசுவாசிகள் சிக்கிக் கொள்றது. ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நல்லதல்ல. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தால் அவர் சபைக்கு போக வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், பக்தி விருத்தியை பேச வேண்டும், கர்த்தருடைய மனவாட்டி சபைக்காய் அந்த நெருக்கத்துக்காய் கர்த்தருக்காய் கர்த்தர் ராஜ்யத்துக்காய் பாடுபட வேண்டும், அவங்க கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஒரே அவிசுவாச பேச்சுக்கள், மற்றவர்களை குறித்து ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பது, அவர் சிலையில் இவர் சிலிருந்து பேசிக்கொண்டே இருப்பது, அது உன் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தும், அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அசுத்தப்படுத்தும், அது உன்னை உயிருள்ளவன் அல்லாமல் செத்தவனாய் மாற்றும். அதனால சபையிலே ஆண்டவர் ஆவியானவர் வைத்து எழுதுகிறார், சபையின் தூதனுக்கு நீ சொல்லு. என்னத்தை சொல்லுவது ஆண்டவர்? ஒரு சிலர் தங்கள் வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்றாங்கப்பா, ஆனா ஒரு சிலர் தங்கள் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்திட்டாங்க. நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன். அன்பானவர்களே, நீங்கள் காசு கொடுத்து வேண்டுற உடுப்பு ஊத்தியாய் போனால் நீங்கள் கலங்குகிறீர்கள், ஆனால் கிறிஸ்து தன் ரத்தத்தை கொடுத்து வேண்டு தந்த பரிசுத்த வஸ்திரம் இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்குது? அவர் துடிப்பார், பிதா சொல்லுவார், என் குமாரனை அனுப்பி அல்லவா நான் சம்பாதித்தேன், என் குமாரன் நீ வெள்ளை வஸ்திரம் அணிய, அவர் சிவப்பு வஸ்திரம் அணிந்தார் அல்லவா, நீ பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட அவர் பாவியாக அடைந்தார் அல்லவா. அதை யாரும் சிந்திப்பதில்லை, அவர் சொல்வதை கேட்பது, இவர் சொல்றதை கேட்பது, கேட்டு போட்டு மண்டையிலே நிரப்புவது, பார்த்தா ரெண்டு நாளைக்கு பிரார்த்தனை வாங்கி போயிருப்பது. நான் நம்பரின் அப்போ சொன்னால் நீங்க நன்றாய் ஓடினீர்களே, உங்களை வஞ்சித்தவன் யார்? நம்மளை யார் வஞ்சிக்காண்டு நமக்கே தெரிகிறதில்லை. பெரியமானவர்களே, நீங்கள் யாரும் பிசாசின் கரத்தில் சிக்கி வீணாய் போய்விடக்கூடாது. யாரும் இன்னைக்கு கொரோனா காலத்தில் சபைகளில் விசுவாசிகள் ஒழுங்கா ஆராதனைக்கு போவதில்லை. கர்த்தருக்கு சோத்திரம், இந்த சபையில இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 99% ஒழுங்கா வராங்க. ஆனா மற்ற சபைகளில் நாங்கள் கேட்கிறோம், கதைக்கிறோம், பேசுறோம். ஊப்பட்டால இருந்த ஒரு குடும்பத்தை நாம ரெண்டு கிழமையாக அழைக்கிறோம். ஆரம்பத்தில் சேச்சுக்கு வந்தவர்கள் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறார்கள், போன கிழமைக்கு முதல் கிழமை எங்கேயோ போனார்கள், தங்கிலஞ்சிய வச்சுதான் கதைச்சும் பாருங்க. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன ஒரு ப்ரோக்ராம் சொன்னாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னாங்க, கொரோனா கஷ்டம் சொன்னாங்களா, விளங்குதான் என்ன சொல்றேன்னு சொல்லி. நம்ம அனுமதிக்கப்படவில்லை, நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறது, இதில் அநேக ஜனங்கள் மறைத்து போய்விட்டார்கள், அது கவலைக்குரிய விஷயம். மட்டும்படி எல்லாவற்றிலையும் ஒரு காரியத்தை கத்தவைத்து தந்து வாசிங்க, சீக்கிரமா நான் முடிக்க விரும்புகிறேன். தந்து வாசிங்க,
ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும்.
ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம். ஆகையினாலே நீ சபையிலே இருக்கிற பொழுது நீ உன் வாழ்விலே உயிருள்ள ஒரு வாழ்விலே ஒரு ஜெயத்தை எடுக்க வேண்டும், உன் வஸ்திரம் அசூசிப்படுத்தாத ஒரு வாழ்வுள்ள ஒரு ஜெயத்தை நீ எடுக்க வேண்டும், பிசாசோடு நீ எதிர்த்து ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு வாழுகிறவனுக்கு விளங்குறதா என்ன சொல்றேன்? அன்பானவர்களே, இன்னைக்கு நன்றாக பழகி நன்றாக ஒட்டி உறந்து உறவுகளை வைத்து பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஜெயம் கொள்ள வேண்டிய இடங்களிலே ஜெயம் கொள்ளாமல் போகிறோம். எப்படி அவருடைய முகத்தை முறிப்பது? ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போய் சாத்தானே என்றார். இத்தனை காலமாக நாங்கள் பழகிறோம், ஐயோ வாழ்க்கை போகுது ஐயா, உன் கிறிஸ்தவ வாழ்க்கை போகிறது, உன் வஸ்திரம் பிக்கப்பட்டு போகிறது, நிறுத்து, கர்த்தர் மீது சாய்ந்து கொள், தேவன் மீது சாய்ந்து கொள். இல்ல ஐயோ, எத்தனை வருஷமாக நாங்கள் பழகுகிறோம், எத்தனை வருஷமாக போகிறோம். ஐயா, உன் வஸ்திரம் அசூசிப்படுத்தாத படிக்கு காத்துக்கொள்.
அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஈவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருத்தி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை
அறிக்கையிடுவேன். பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கும். நாம இதுவரைக்கும் எண்ணத்தில் ஜெயம் கொண்டோம். அநேகரை கேட்டீங்கன்னா நாங்க தோத்ததுதான் கூட சொல்லுவாரு. அன்பானவர்களே, நீங்க எவ்வளவும் தோத்துக்க, உன்னுடைய தனிப்பட்ட காரியங்களை எவ்வளவுத்துக்கும் தோத்துக்கிட்டே போ, ஆனா தேவ காரியத்திலே ஜெயம் கொள். வஸ்திரத்தை பங்கு போட விடாத, வஸ்திரத்தை அசுத்தப்படுத்த விடாத. யோசேப்புடைய வஸ்திரத்தை கண்டு அவர்கள் சகோதரர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். உன் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கண்டு பிசாசானவன் உன்னை சுட்டி 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 வருகிறது உனக்கு தெரியுமா? பார்ப்பதே கிடையாது. அது யார் பார்க்கிறது? பக்கத்துல இருந்து ஓடுகிறது கேட்டுட்டே இருக்கிறது. சில பேருக்கு நமக்கு பரிசுத்த வஸ்திரம் இருக்குன்னு சொல்லியே தெரியாது. ஒன்று சொல்லவா, ஒரு காலங்கள் வரும், நேரங்கள் வரும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது நீங்களே கவலைப்படுவீர்கள், நீங்களே கவலைப்படுவீர்கள். நல்ல நாட்களை இழந்து விட்டோம், நல்ல நேரங்களை இழந்து விட்டோம், தேவன் தந்த அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விட்டோம், ஆவிக்குரிய அநேக காரியங்களை நாங்கள் இழந்து விட்டோம். எங்கள் தவறுகள்னாலே, எங்கள் பேச்சுகள்னாலே, எங்கள் நடத்தைகளினாலே, எங்கள் முரட்டாட்டங்களினாலே அநேகத்தை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி திரும்பி பார்க்கிற நாளை கர்த்தர் கொடுப்பா. நான் எல்லாம் இப்ப எல்லாம் அவசரப்படுறதே கிடையாது, பேசாம இருக்கும். எனக்கு தெரியும், நம்ம பேசாம இருந்தால் கர்த்தர் சில காரியங்களை சரிப்படுத்தி வர, அதனால பேசாம இருக்கிறது, அவசரப்படுகிறது இல்ல, கடபட கடபடன்னு பேசி தள்ளு, பேசாம இருக்கிறது. எனக்கு தெரியும், நாங்களும் கற்றுக்கொண்டோம் சிலவற்றை, கர்த்தர் நம்மளை நடத்துகிற போல சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சிலருக்கு தான் சரியா போட்டு வாங்கிறதுனா, ஆனா திரும்பி பார்க்கிற பொழுது நல்லது, இப்படி இருந்தது நல்லது, இப்படி பேசாம இருந்தது நல்லது, நடந்தது நல்லது, வாய மூடிட்டு இருந்தது நல்லது, இதுல டக்கன் நான் பேசாம இருந்தது நல்லது, இதுல நியாயம் தீர்க்காம இருந்தது நல்லது. இன்னைக்கு நியாயம் தீர்ப்பது சடபட 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 இல்லை. உன் வஸ்திரம் அசுத்தப்படாத படிக்கு காத்துக்கொள். உன் வஸ்திரம் அசுத்தப்படாமல் நீ காத்துக்கொண்டு அதில் செயங்கொண்டால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லி ஆவியானவருக்கு சொல்லி எழுத வைக்கிறார் ஆண்டவர் சபையின் தூதனுக்கு எழுதி. அநேகருக்கு சபையின் தூதன் வந்து சொன்னா கஷ்டமா இருக்குது பாருங்க. அன்பானவர்களே, இந்த காலத்தில் எங்கள் கண்களுக்கு முன்பாக அநேக விதைப்பையும் அறுப்பையும் நாங்கள் காண்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு காரியங்களை சொல்லுகிற பொழுது காது கொடுத்து கேளுங்க, நல்லாய் கீழ்ப்படியுங்க, செயல்படுங்க. இன்றைக்கு இந்த தேசத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் விதைத்ததை அறுத்து கண்ணீரோடு இன்றைக்கு வீடுகளில் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம், கதைக்கிறோம். அதனால் உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், கேளுங்க. அன்பானவர்களே, சொல்லுகிறதை கேளுங்கள். அநேகருக்கு அநேகர் தங்களை தாங்களே பெரியவர்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். செய்யாதிருங்கள். உங்கள் வயதுகளும் உங்கள் வாழ்க்கையினுடைய இடங்களையும் வைத்து நடந்து கொள்ளுங்கள். பெரியவர்களாக உங்களை மாற்றிக் கொள்ளாதிருங்கள். அது நல்லதல்ல, அது நல்லதல்ல. ஹலலோயா, தொடர்ந்து வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் சிறந்த வாசிங்கள். வெண் வஸ்திரம் தரிக்கப்படும்.
ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஈவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருத்தி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்.
ஆச்சரியம், ஆண்டவர் பிதா முன்பாக என்னை குறித்தும் உன்னை குறித்தும் என்ன செய்த சாட்சி கொடுப்பார். சாட்சி இது வேணும். இன்னைக்கு அநேகர் மனுஷருடைய சாட்சியை விரும்புவார்கள். நல்லது, தப்பு கிடையாது. அதற்கு மேலாக நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழு, பரிசுத்த வாழ்வொன்று வாழு, உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உயிருள்ள ஒரு வாழ்வு வாழு. பிதாவான தேவனுக்கு முன்பாக உன்னை சாட்சி கொடுக்கப்படும், சாட்சி கொடுப்பார் தேவன் உன்னை குறித்து. உனக்கு பரிசுத்த வஸ்திரம் வந்து யார் சொல்லுகிறது? இது நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆறாவது வசனத்தில் வாசிங்க, டக்குனு வாசிங்க, முடிச்சிடலாம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
யாரு சொல்லுகிறது, யாரு எழுதுகிறது? அன்பானவர்கள், வீட்டுல போய் இந்த பகுதியை திருப்பி வாசிங்கள், எல்லாரும் வாசிங்கள். ஆண்டவர் தன்னுடைய சபையை குறித்து என்ன எழுதுகிறார்? அது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. இது எல்லாம் நீ ஜெயங்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னை குறித்து நான் ஒரு சாட்சி கொடுப்பேன், பிதாவுக்கு முன்பாக உன்னுடைய பெயரை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இதற்கு சேர்த்துக்கொள்ள ரெண்டு காரியம் நான் பார்த்தேன். வசனத்தை மாத்திரம் சீக்கிரம் வாசித்து நாங்கள் முடிச்சிடலாம். வாசிங்க மத்தேயு 22:11-12 சீக்கிரம் வாசிங்க, எங்களுக்கு டைம் ஓடிட்டு விட்டது. நான் சீக்கிரம் முடிச்சேன். 22:11-12 மத்தேயு வாசிங்க. 22:11-12
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்.
அன்பானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். உங்களுக்கு எல்லாம் அந்த பரிசுத்த கல்யாணத்திற்கு அழைப்புதல் கொடுத்தாச்சு. நீங்க எல்லாம் வர வேண்டும். வருகிற பொழுது பரிசுத்த வஸ்திரத்தோடு வாருங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது. மனவாட்டி வருகிற பொழுது எப்படி வர வேண்டும்? பரிசுத்த வஸ்திரத்தோடு வர வேண்டும். இங்க ஒருத்தன் கல்யாண வீட்டுல இருக்கிறான், உள்ளுக்கு போய் எங்கேயோ மாறிக்கறி எப்படி வந்தான்னு தெரியல. நார்மலா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா அவன் வந்துட்டான். அப்ப ஆண்டவர் வந்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? சிநேகிதனே, சிநேகிதனே, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி உள்ளுக்கு வந்த? நான் பூமிக்கு வந்து நான் சிலுவையிலே அடிக்கப்பட்டேன், நான் ரத்தம் சிந்தி உனக்கு வஸ்திரங்களை கொடுத்தேன், நீ என்ன செய்தாய்? அசுத்தப்படுத்தி விட்டாய். இப்பொழுது கல்யாண நாள், மணவாளன் வந்திருக்கிற நாள், மனவாட்டியாகி நீ பரிசுத்த வஸ்திரம் இல்லாமல் தேவனோடு நிற்க முடியாது. என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார்? இவ்வளவு நாள் சபையிலே மகன் என்ற பெயரிலே வாழ்ந்தவர்கள் உயிரில்லாத ஒரு வாழ்வு, இவ்வளவு நாளும் சபையிலே பரிசுத்தவான் என்று சொல்லி வாழ்ந்த வாழ்வு உயிரில்லாத ஒரு வாழ்வு, இவ்வளவு நாளும் சபையிலே ஆவி இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒரு வாழ்வு, இவ்வளவு நாளும் ஊழியம் செய்து தேவனுக்கு பிரியப்படுத்துகிறோம் என்ற நினைப்பில் வாழ்ந்த ஒரு வாழ்வு. ஆனால் கல்யாண வீட்டில் வந்து இருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? உன் வஸ்திரம் எங்க? உன் வஸ்திரம் எங்க? அல்லவர்களை கட்டி பட்கடிப்பும் இருளும் உள்ள இடத்துக்குள்ளே கொண்டு போடுங்க. ஏன் வஸ்திரம் இல்லை? ஒரு கதை ஒன்று சொல்லவா. ஒரு பூமியில இருந்து பரலோகத்துக்குள்ள ஒருத்தர் போய்விட்டார். ஆனால் புத்தகங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது இது ஒரு கற்பனை கதை வந்து விளங்கிக் கொள்ளுங்கள், நான் இதை பேசுகிறேன். எல்லாம் பார்க்கிற தூதர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. தூதர்கள் எல்லாம் வந்து இவர் உள்ளுக்கு விட முடியாது, இவர் பரலோகத்துக்குள்ள வர முடியாது, இவர்கள் இப்படி இப்படி இருக்கிறார். இவர்கள் இவருடைய பிரதானமான குற்றம் என்ன தெரியுமா? அவர் புகைப்பிடிக்கிறவர். இப்ப இவர் போய் பரலோகத்துக்குள்ள போய்விட்டார். இப்ப தூதர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து சொல்றாங்க, முடியாது, முடியாது, முட முடியாது. அவங்க ஏதோ சொல்லி சொல்லி சொல்லிச்சு இது ஆண்டவருக்கு போயிட்டு எங்க பிதா அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆனா தூதர்கள் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனைப்படுகிறார்கள். சில பிரச்சனைகள் தானாய் போய்விடும். தூதர்கள் தலையிடாமல் இருந்தால் சோத்திரம். தூதர்கள் என்ன முடியாது, எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீர், இதுல இது இருக்குது அது இருக்குது, முடியாது முடியாது உண்மை. அப்ப அந்த அந்த போனவர் தூதர் மேட்டை கேட்கிறார், இங்க வாரப்பா எனக்கு நெருப்பு வேணும், நெருப்பு வேணும், நெருப்பு தான் பரலோகத்தில் எல்லாம் கிடைக்கும் என்ற நினைப்பு எல்லாருக்கும் இல்லையா? நெருப்பு தான் சொல்லிக்கிறார். நெருப்பு கிடையாது, இது தர முடியாது உனக்கு. அப்ப ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும். சரி ஓகே, தூதர்கள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க, கொண்டு போய் ஆண்டவருக்கு பக்கத்துல விட்டாச்சு. அப்ப ஆண்டவர் பார்த்து கேட்கிறேன், என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? அப்ப அவர் என்ன தெரியா கேட்கிறார், ஆண்டவரே நான் போய் பிடிக்கணும், எனக்கு நெருப்பு வேண்டும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரா? சரி, நெருப்பு நான் உனக்கு தர்றேன், நெருப்பு இருக்கிற இடத்திற்கு நீ போறியா? இவர் பரலோகத்துல இருப்பதற்கு தகுதியற்றவர். நான் வஸ்திரம் இல்லாததை குறித்து பேசுகிறேன். தூதர்கள் சும்மா அலட்டி அடிச்சதுதான் மேல வழங்குறத நான் என்ன சொல்றேன் சொல்லி. ஆகையினாலே வஸ்திரம் இல்லாமல் பரிசுத்த வஸ்திரம் இன்னைக்கு அநேகருடைய ரட்சிப்பு வீடாய் போய்விட்டது. வீணாய் நல்லாய் ஓடியவர்கள், நல்லாய் தேவனோடு இருந்தவர்கள், ஆவியில் உச்ச கட்டத்தில் பறந்தவர்கள். சபைகளுக்கு சொல்லுகிறேன், சபையை குறித்து தான் ஆண்டவர் இங்கே எழுதுகிறார். ஜீவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அக்கினியாய் இருந்தவர்கள், பேசினால் ஆவிக்குரிய வார்த்தைகள், பேசினால் பக்தி விருத்தி புறப்பட்டது. இன்றைக்கு உன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டாயே, உன் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டாயே. ஆண்டவர் சபைகளுக்கு எழுதுகிறாரப்பா, இது இந்த சுவிசேஷ கூட்டமா? இல்ல, பாவிகளே வாருங்கள், பாவிகளே வாருங்கள் என்று சொல்வதற்கு சபைக்கு எழுதுகிறார். என்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன இடத்துல என்ன தெரியுமா நடக்கிறது? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் போனானா, சம்பவம் இருக்கிறது. எங்கே? லூக்கா 10:30 அது இருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 10:30 அந்த வசனங்களுக்கு இருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் சீக்கிரம் இருக்க வாசிங்க பார்க்கலாம். 10:30 மாத்திரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியுராய் விட்டு போனார்.
இன்னைக்கு பிசாசுடைய கரத்துல குற்றியுராய் இருக்கிறாங்க தெரியுமா? எங்க போனாங்க தெரியுமா? சபையை விட்டு உலகத்துக்கு போறோம். கடனாட் சபை வாழ்க்கை போரடிக்குது. ஒரே அதை செய்யாத இதை செய்யாதுன்றாங்க. அதனால கொஞ்சம் அங்கால போவோம். பெரியமானவர்களே, உலக வாழ்க்கையும் தேவனுடைய சாயலான வாழ்க்கையும் ஒத்தே வராதது. மனம் திரும்புங்க, கர்த்தர் பக்கம் திரும்புங்க, உங்க பிள்ளைகளை சரியான இடத்துல நாட்டுங்க. இங்க எருசலேமில் இருந்து சபையில இருந்து உலகத்துக்கு ஒருத்தர் போற, இது குறித்து கணக்க பேசலாம் பாருங்க. என்ன சொல்லுவா? இவர் ஆவிக்குரிய நாட்களிலே சபையில இருந்த பொழுது அந்த பிசாசை போட்டு படுத்தின பாடு இருக்கு பாருங்க. மிதிக்கிறேன், மிதிக்கிறேன், மிதிக்கிறேன் சொல்லி அவன் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான் வழியில. போ போ போ, எப்ப உயிருள்ள நாட்கள்ல, நல்லாக உயிருள்ள வாழ்க்கை வாழுகிற பொழுது பிசாசை போட்டு சும்மா ஜபம் பண்ண சொன்னாலும் போட்டு கீழ கீழே கீழே அவனை போட்டு அடிச்சு போட்டு இன்னைக்கு என்ன செய்யற? கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். கொரோனா டைம், சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்து என்ன செய்யறது? ரோட்ல நிப்போம், கொஞ்சம் வெளியில போவோம், கொஞ்சம் வெளியில பார்ப்போம் உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். போற அவன் வெளியில இவ்வளவு நாள் என்ன பண்ணின அந்த சபைக்கு இருந்து. அன்பானவர்கள், உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஜானகி தன் தும்பிக்கையில் இருக்கிற பலன் தெரியாதா? நீங்கள் இருக்கிற சபைகளுடைய அருமைகள் உங்களுக்கு தெரியாது. வெளியே போனா பிறகுதான் தெரியும், வெளியே போனா பிறகுதான் தெரியும். நான் அறிஞ்சு உணர்ந்து பேசுகிறேன். போனா பிறகுதான் தெரியும். ஒருத்தர் நீ நல்லது செய்தாலும் கேட்க மாட்டான், கெட்டது செய்தாலும் கேட்கலாம். நீ சபையில் இரு, நல்லது செய்தா தட்டி கொடுப்போம். நீ தவறி போகிற பொழுது உன்னை நான் கடிந்து கொள்ளுவோம், உனக்கு ஆலோசனை கொடுப்போம், உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிக்கு, அவர்கள் நல்லா இருக்க நாங்கள் செபம் பண்ணுவோம், ஆசீர்வதிப்போம். வெளியே இருந்தா உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற சுபாவம் மற்றவன் நல்லா இருக்கிறது விரும்பாத ஒரு சுபாவம். ஆனா சபையில நீ நல்லாயிரு, நீ சுகமாயிரு, நீ ஆசீர்வாதமாயிரு. இதை வேண்டிக்க, என்ன வேண்டிக்க, இந்தா நல்லாயிரு, என்ன விட நீ கத்தரணும் உயர்த்திட்டு. இவன் என்ன செய்யறான்? சபையில இருந்து போட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேரம் போகுது, சீக்கிரம் நான் முடிச்சிடறேன். ஒரு காலகட்டங்களுக்கு முன்னாடி ஜெர்மன் சபையிலே ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருந்தது. அதிலே பரலோகத்துக்கு போகிற வழி ஒரு சின்னனாக இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஓடியாக இருக்கும். அது பரலோகத்துல மேலே ஒரு கிரீடம் வைத்திருப்பார்கள், அங்கே பரலோக வழி. இந்த மாதிரி பக்கத்திலே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வழி, அதுக்குள்ள கணக்கு போய்கொண்டிருப்பார்கள். அங்கே பாத்தீங்கன்னா நெருப்பெறிந்து கொண்டிருக்கும். இந்த படத்தை எத்தனை பேர் பாத்தீங்களோ எனக்கு தெரியல. அந்த படம், அந்த படத்துல அதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சிருந்தால், அதுல அந்த எருசலேம் என்பதை சுத்தி ஒரு மதில் ஒன்று இருக்கு. அந்த மதிலால ஒருத்தன் ஏறி விழுகிறது காட்சி அதுல இருக்கு. அதை பார்த்து நான் ரசித்தேன் பாருங்க. இந்த சபையில இருந்து வேணாமனா பிடிச்சி இழுத்து வச்சு சபையில கட்டி போட்டு பிரசங்கித்து சாப்பாடு கொடுத்து கொடுத்து வரனா என்ன செய்யறா? இது காணும் எனக்கு, ஏறி பாயிரா. அங்கால யார் தெரியுமா வெயிட் பண்றது? லூசிவர். என்ன இது சின்ன வழி? பரிசுத்தமாய் வாழுங்க, பயந்து வாழுங்க, கத்தருக்கு கீழ்படியுங்க, வசனத்துக்கு கீழ்படியுங்க என்று சொன்ன அது சரியான. ஓ, இங்கால வருது எல்லாம் செய், உனக்கு விருப்பமானது எல்லாம் செய், நீ பேசு, நீ ஆடு, நீ கொண்டாடு, நீ குதி. அங்க கொஞ்சம் போவோம், அங்க கொஞ்சம் போவோம். அருமையாக இருக்கும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா, கொண்டு கொழுங்க வீட்டுல, அதை பார்த்தாவது கொஞ்சம் பயப்படுங்க. அருமையாக இருக்கும். என்ன இதுவரைக்கும் சபையில இருந்து எருசலேமில் இருந்து எரிகோக்கு பிசாசு கையில் அவர் வஸ்திரத்தை உறிஞ்சு கொண்டான், பிச்செடுத்துட்டான். இவர் இங்க இருந்து பிசாசுக்கு போட்ட வெடிக்கை அவன் வச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கிவிட்டான். பிசாசை பிடிச்சவர்களை பார்த்திருக்கிறீங்களா? பிசாசு பிடித்தவர்களை பார்த்திருக்கிறீங்களா? பிசாசு பிசாசு துரத்தப்படுகிற பொழுது பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? பிசாசு பிடித்தவர்கள் கூடுதலாக தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள், தாங்களே கிழித்துக் கொள்வார்கள். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அநேக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தி விட்டு அவங்களுக்கு வஸ்திரம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. எல்லாம் கிழிச்சறிஞ்சு விடுவாங்க. ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எத்தனை கிழிக்கப்பட்டிருக்கிறது. சிந்திங்கப்பா, உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க, உங்களை தேவ சமூகத்தில் வையுங்கள். நீங்கள் பரிசுத்தவார்கள் வச்சிருந்தால் உங்களுக்குள்ளே பரிசுத்த வஸ்திரம் அணியப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு விலையுறந்த ரட்சிப்பு எத்தனை பேர் இழந்து விட்டார்கள்? விலையுறந்த ரட்சிப்பு, நாங்களா ரத்தம் சிந்தினோம்? கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கு சம்பாதித்து தந்த ரட்சிப்பை இழந்து விட்டு அநேகர். இன்னொரு சம்பவம் இருக்குல்ல, கெட்ட குமாரன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். சம்பவத்தின் கெட்ட குமாரன், நல்ல குமாரன்டே வைங்க, அவர் வீட்டில் இருந்து போகிற பொழுது நல்ல உடுப்போடு தான் போனார், ராஜ உடுப்போடு தான் போனார். சபையில இருந்து போகிற பொழுது அநேகருக்கு ஊழியக்காரர் பேர், சபையில இருந்து போகிற பொழுது அநேகருக்கு விசுவாசிகள் பேர். ஆனா திரும்பி வருகிற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? பிதா சொல்லுகிறார், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துவீங்க. ஏன் போன வஸ்திரம் எங்க? நீ போயேக்கு கொண்டு போன வஸ்திரம் எங்க? பிஞ்சு போயிட்டது, கிழிஞ்சு போயிட்டது. அநேகருக்கு சபையிலே அடங்கி இருப்பதற்கு கஷ்டம், கஷ்டம். நாங்கெல்லாம் அடங்கி இருக்க இல்லையா? எத்தனை வருஷமாக நாங்களும் தான் அடங்கி இருக்கிறோம். எங்களுக்கு தான் அடக்க, எங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. அன்பானவர்கள், உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லவா? ஒருவருக்கு கீழே உங்கள் தலைகளை சாய்த்து அவருடைய புத்திமதிகளுக்கு உங்கள் இடத்தை நீங்கள் கொடுக்கவில்லை எனில் நீங்கள் மோதிக்கொள்வீர்கள். முதிர்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்விலே நீண்ட காலங்களிலே கர்த்தரோடு நடக்கிறவர்கள், சபையை கட்டுகிறவர்கள், ஊழியக்காரர்களுக்கு சாய்ந்து கொடுங்கள். அது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உண்மை, உண்மை. நீதிமான் குட்டுகிற பொழுது அதற்கு நீ இடங்குடு. மறக்கா குட்டிட்டா திமிர்றி நிற்கிறது. இன்னைக்கு நியாயாதிபதிகள் அநேகர் அநேகர் நியாயம் சொல்லி விடுவார்கள். உடனடியா கவனம், கவனமாயிருங்கள். ஆகையினாலே இவன், இவன் குமாரன் பிதாவிடத்திலிருந்து தூரம் போறான். ராஜவஸ்திரம் அதோட போகிற பொழுது எப்படி போனார் தெரியுமா? எப்படி போனார் தெரியுமா? என் சொத்துக்களை எனக்கு தாரும், எனக்கு எல்லாம் தாரும், எல்லாம் வேண்டிட்டு போறார். கனி நிறைந்த வாழ்வு, ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வாழ்வு, உயிர் உள்ள வாழ்வு, எல்லாரும் போறார். ஆனா வருகிற பொழுது எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், மனம் திரும்புவதற்கு இடம் கொடுக்கிற தேவன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் வருகிறதை கண்டு என்ன தெரியுமா சொன்னார்? அவனுக்கு நல்ல உடுப்பு கொடு, உயர்ந்த உடுப்பு கொடு, அவனுக்கு திரும்ப அந்த வஸ்திரத்தை கொடு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடு, பரிசுத்த வஸ்திரத்தை கொடு. யாருக்கு? போனா பரவாயில்ல, அதை நான் மறந்துட்டேன். இதை வாசித்து அதை யோசித்த பொழுது என் மனம் சந்தோஷமாக இருந்தது. எத்தனை தடவை நான் கத்தரை விட்டு தூரப்போடனோ கத்தர் அறிவார். ஆனால் திரும்பி வருகிற பொழுதெல்லாம் அவர் என்னை அணைத்துக் கொண்டார். மனம் திரும்புகிற பொழுதெல்லாம் கத்தர் எனக்கு இடம் கொடுத்தார். அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதற்காக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. இதில் முதல்ல சொன்ன சபை என்ன தெரியுமா? ஆதியிலே இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. அடுத்தது உண்மையுள்ள மனுஷனுக்கு தேவன் ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சபையில குறித்து பேச அடுத்தடுத்த கிழமைகளிலே கர்த்தருக்கு சித்தமானால், என்னுடைய இருதயம் இதனால் நிறைந்தால் நான் இதை குறித்து தொடர்ந்து பேசுகிறேன். மற்றபடி இந்த நாளிலே அன்பானவர்களே, உங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுங்கள். சபையிலே நாம் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் சபைகளுக்கு எழுதின காரியங்களே இவைகளாகும். ஹல்லேலூயா. தேவன் சமூகத்தில் எழுந்திருப்போமா? நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணி கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுங்கள், கண்களை மூடுங்கள். அன்பானவர்களே, கண்களை மூடுங்கள். யாரும் அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். நீங்களும் தேவனும் வஸ்திரமும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரங்கள் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? விழித்திருக்கிறவர்களை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உயிர் உள்ள வாழ்வு, உன் வாழ்வு எப்படி இருக்கிறது? ஏதோ ஆராதனையில் நிக்கிற பொழுது உள்ளம் குளிர்கிறது, ஆனால் வீடு கலந்து செல்லு போகிற சோர்ந்து போய் விடுகிறீங்க. ஏன்? ஏன் ஆராதனையில் நிக்கிற பொழுது மகிழ்ந்து களி கூறுகிறாய், ஆனால் வீடு போகிற பொழுது சோர்ந்து போறிய? ஏன்? கர்த்தருடைய சமூகத்திலே உன் வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுவதாக. உயிருள்ள ஒரு வாழ்வு, ஜீவனுள்ள ஒரு வாழ்வு கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுவதாக. உன்னை தெரிந்து கொண்டவர் அவர், உனக்கு வஸ்திரம் கொடுத்தவர் அவர். அவருடைய அந்த நாளிலே நீ வஸ்திரத்தோடு நிற்க வேண்டும். உன் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாத. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது தேவனங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர். நீ முதல்ல எந்த காரியங்களை, எந்த கிரியைகளை செய்தாயோ அதை திரும்பவும் செய்ய என்று சொல்லி ஆண்டவர் சபைகளுக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார். நீ எதையெல்லாம் செய்தாய் சோர்ந்து போய்விட்டாயா? நீ எதையெல்லாம் செய்தாய் தள்ளாடி போய்விட்டாயா? பிரச்சனைகளும் துன்பங்களும் தீரங்களும் வேதனைகளும் வருகிற பொழுது நல்லாய் ஓடியவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். பிரச்சனை இல்லாத ஒரு ஓட்டம் கிடையாது, சோதனை இல்லாத ஒரு ஓட்டம் கிடையாது, கஷ்டம் இல்லாத ஒரு தேவ ஊழியம் கிடையாது. எல்லாவற்றையும் சகித்து ஓடுகிறவன் தேவ மனுஷனாவான். எல்லாவற்றையும் தாங்கி ஓடுகிறவர்களே தேவ பிள்ளைகள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதத்தக்கடுவியாய். ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழு. பிசாசோடு எதிர்த்துனர் பிசாசுக்கு இடம் கொடாதே. உன் வாழ்க்கை பிசாசு கொள்ளையடிக்க விடாத. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு திருடாதபடிக்கு பாதுகாத்துக்கொள். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு திருடி கொண்டு போகாத படிக்கு இடம் கொடுக்காத. உன் பிள்ளைகளை ஆவிக்குரிய உயிர் உள்ள வாழ்க்கையிலே வளர்த்தடு, 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 வளர்த்தடு. சபையே ஜீவனுள்ள ஒரு வாழ்வுக்குள்ளே உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. ஜீவிய வாழ்வுக்குள்ளே உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. உன் வஸ்திரம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? கிழிந்து போய்விட்டதா? அசுத்தப்பட்டு போய்விட்டதா? பிசாசானவன் கிழித்து எடுத்து விட்டானா? எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, சபை ஆராதனையிலே எத்தனை காலம் வந்து இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆராதனை கஷ்டம் போல தெரியலாம். உனக்கு ஒன்று சொல்லவா, பிசாசு வெளியிலே உனக்காய் காத்திருக்கிறார். நான் உன்னை பயப்படுத்த விரும்பவில்லை. அனுபவங்களும் நமக்கு முன்பாக இருக்கிற சாட்சிகளும் இவைகளை வெளிப்படுத்துகிறது. ஆகையினாலே சபை வாழ்வு உனக்கு கஷ்டமாயிருக்கிறதா? தேவ சமூகம் உனக்கு கஷ்டமாயிருக்கிறதா? பிசாசு உனக்காய் காத்திருக்கிறான். உன்னை அவன் அடித்து, உன்னை அவன் கஷ்டப்படுத்தி, உன்னை அவன் துன்பப்படுத்தி கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரித்து விடுவான் என்பதை மறந்து விடாதே. கட்டரை நெருங்கி, தேவனை நெருங்கி, அவர்கள் இவர்கள் அது இது எதுக்குமே தேவனுக்கு முன்பாக செல்லுபடி ஆகாது. நீ எப்படி இருக்கிறாய்? நீ எப்படி தேவனுக்கு முன்பாக இருக்கிறாய்? நீ எப்படி தேவனோடு இருக்கிறாய்? உன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? உன் வஸ்திரத்தை தேவனுக்கு முன்பாக வை. ஆண்டவரை நெருங்கி உன் வஸ்திரத்தை அசூசிப்படுத்துற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காத, எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காத, எந்த நபருக்கும் இடம் கொடுக்காத, எந்த நபரோடும் உறவாடாத. விட, உனக்கு அது நல்லது. சொல்லுகிற புத்திமதிகளை கேளுங்கள். பிரியமானவர்களே, புத்திமதிகளை தள்ளிவிட்டு தங்கள் வாழ்க்கைகளை கெடுத்தவர்கள் ஏராளம் பேர் இந்த தேசத்திலே. இந்த தேசத்திலே எண்ணி உங்களுக்கு பதில் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடுவோமா? நல்லாண்டவர், இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பாட்ட வார்த்தைகளை நம்முடைய கருத்து நாங்கள் ஒப்படைக்கிறோம். உயிர் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நம்முடைய கிரியைகள் உமக்கு பிரியமாயிருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத படிக்கு காத்துக்கொள்ளங்களுக்கு உதவி செய்யுங்க. விழித்திருக்கங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, செயங்கொள்ளங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, மனவாட்டி சபையாய் நீர் வருகிற அந்த நாளிலே உடைய பரிசுத்த கல்யாணத்திலே நாங்கள் பங்கு பெற, அதிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேயா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.